அறிவுறது என்பது சத்து எதிரில்லாத சத்தும் சத்தும் தமிழ் ஒன்றால் ஒற்று அறியப்படாமையால் இரு திறன் அறிவு உள்ளது இரண்டலா ஆன்மா ஆன்மாவை காணும்.
அது அது உள்ளது இல்லையா?
தமிழ் ஒன்றால் ஒன்று அனுபவிக்கப்படாத நியாயத்தையும் விடயத்தையும் அனுபவிக்கும் கண் போலும் என அனுமானம் கூறிக்காங்க.
ஒரு ஒரு எடுத்துக்காட்டு தருகிறார். அதாவது சத்து அசத்து இந்த இரண்டையும் அறிந்து அனுபவிக்கின்ற மூன்றாவது போக்கு இருக்கு. சத்து அசத்து என்ற இரண்டையும், சத்தாகிய பதியையும் அசத்தாகிய பாசத்தையும் அறிந்து அனுபவிக்கின்ற மூன்றாவது பொருள் ஒன்று உள்ளது. எது போல என்றால் ஞாயிறு, சூரியன், சூரிய ஒளி. சூரிய ஒளி இன்னொரு பொருள் விடயம். விடயம்னா உலக பொருள்கள். உலக பொருள்கள் சூரியன். சூரியன் விடயத்தை உலக பொருள்களை அனுபவிக்க மாட்டான். விடயமும் அறிவற்றது, சூரியனை அனுபவிக்காது. அப்படியானால் இந்த இரண்டையும் அறிந்து அனுபவிக்கின்ற மூன்றாவது பொருளாக இருப்பது எது? கண். கண் என்ற மூன்றாவது பொருள். கண்தான் உலக பொருள்களை கண்டு அனுபவிக்கிறது. அதே போல சூரிய ஒளியிலேயும் இந்த கண் திளைத்து நிற்கிறது. எனவே இரண்டையும் அறிந்து அனுபவிப்பது கண். அதுபோல எனவே சைவ சித்தாந்தத்துல ஆன்மாவுக்கு ஓமையாக சொல்லப்படுவது எது என்றால் கண் தான். கண் தான் ஆன்மாவுக்கு உவமை. ஏனென்றால் கண் காணும் தன்மை உடையது, அதுபோல ஆன்மாவும் அறியும் தன்மை உடையது. அறியும் தன்மை ரெண்டுக்கும் உண்டு. அந்த ஒப்புமை கண் காணுகிற தன்மை உடையது, ஆன்மா அறியும் தன்மை உடையது. இன்னொரு ஒப்புமை கண் தானே காணாது, தானே காண மாட்டாது. இன்னொரு ஒளியினுடைய உதவி தேவை. விளக்கு ஒளியோ சூரிய ஒளியோ இருந்தால்தான் கண் காணும். இந்த எந்த ஒளியும் இல்லாமல் இருப்பில்லை இருந்தால் எதை காண முடியும்? அதுபோல ஆன்மாவினுடைய அறிவு இன்னொரு துணையினுடைய உதவியினால்தான் அறிய விளங்கும். ஆன்மாவினுடைய அறிவுக்கு துணை வேண்டும். அதனாலே கண்ணை ஓமை சொல்லுவார்கள் ஆன்மாவுக்கு.
அவை உயிரானும் அறியப்படாதபடி பயப்பாடு இன்றி சூன்யமாய் முடியும். ஆகலால் உயிர் அறிதல் தன்மைத்து என்பது பெற்றனும் அல்ல.
அந்த சத்தையும் அசத்தையும் அறியக்கூடிய மூன்றாவது பொருள் இல்லை என்றால், சத்தையும் அசத்தையும் ஆன்மா அறியாது என்றால், ஒரு பொருள் இருக்கிறது என்பதை அறியப்பட்டால்தான் ஒரு பொருள் உள்ளது என்று கொள்ள முடியும். எந்த வகையினாலும் அறிய முடியாத பொருள் என்பது சூன்யம்தான். ஏதாவது ஒரு வகையிலே ஏதாவது ஒரு பொருளால் அறியப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பொருள் உள்ளது என்று ஆகும். எனவே ஆன்மாவும் அறிய முடியவில்லை என்றால் அந்த பொருள் இல்லாத பொருளே. எனவே சத்தும் அசத்தும் ஆகிய இரண்டும் உள்பொருள்கள். அவற்றை ஆன்மா அறியும், அறிந்து அனுபவிக்கும் என்று கூறினார்.
இரண்டையும் அறிவதாய் உபதேசியாய் என்ற அறிவு இரண்டாவும் புறதாய் உள்ள அதுவே அவ்வாண்மாவாம் என்றது.
அந்த மேல இரு திறம் அறிவு உள்ளது இரண்டலா ஆன்மாங்கிற தொடரை இங்கே விளக்குகிறார். அந்த தொடருக்கு விளக்கம் தான் இப்போது படித்தது. இது யாருடைய வாக்கு? இது யாருடைய வாக்கு? இவ் இரண்டினையும் அறிவதாய் உபதேசியாய் நின்ற அவ் அறிவு இரண்டன் பாலும் உள்ளதாய் உள்ள அதுவே அவ் ஆன்மாவாம் என்ற இது நெய்கண்டாருடைய வாக்கு. நெய்கண்டாரே சுருக்கமாக ஒவ்வொரு நுட்பாவுக்கும் ஒளிப்புரை செய்திருக்கிறார். இது இதுவும் மெய்கண்டார் செய்ததுதான். அந்த ஒளிப்புரை முடிங்க. இது
இரண்டினையும் அறிவதாய் உபதேசியாய் இருந்த அவன் அறிவு இரண்டாவதும் உள்ளதாய் உள்ள அதுவே அவன் ஆன்மாவாம்.
இத இந்த வாக்கியத்தை மூன்று பகுதிகளாக நாம பிரித்து கொள்ள வேண்டும். எப்படி என்றால் இவ் இரண்டினையும் அறிவதாய் உள்ள அதுவே அவ் ஆன்மாவாம். பின்னால் இருக்கு இல்லையா உள்ள அதுவே. மறுபடியும் சொல்லுகிறேன், இவ் இரண்டினையும் அறிவதாய் உள்ள அதுவே அவ் ஆன்மாவாம். அது ஒரு கருத்து. இரண்டாவது உபதேசியாய் உள்ள அதுவே அவ் ஆன்மாவாம் என்பது. உபதேசியாய் உள்ள மூன்றாவது நின்ற அவ் அறிவு இரண்டன் பாலும் உள்ளதாய் உள்ள அதுவே அவ் ஆன்மா என்று மூன்று விதமாக அமைத்துக் கொள்ள வேண்டும். இவ் இரண்டினையும் அறிவதாய் உள்ள அதுவே ஆன்மாவாம், உபதேசியாய் உள்ள அதுவே அவ் ஆன்மாவாம், நின்ற அவ் அறிவு இரண்டன் பாலும் உள்ளதாய் உள்ள அதுவே அவ் ஆன்மா. ஆக சூத்திரத்துல என்ன தொடர்? இரு திறன் அறிவு உள்ளது. அதுக்குதான் விளக்கம், இரு திறன் அறிவு உள்ளது அதனுடைய விளக்கம். அதுல அந்த தொடரிலே முதல்ல எப்படி அதை விரித்து மூன்று வகையாக விரித்து கொள்ள வேண்டும். இரு திறனையும் அறியும் அறிவு உள்ளது. இரு திறனையும் அறியும் அறிவு உள்ளது. இரு திறனை அந்த ஐ என்ற எத்தனாவது உருவு? இரண்டாம் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமை குறிக்க வேண்டும். இரு திறனையும் அறியும் அறிவு. அடுத்து இரண்டாவது இரு திறனால் இரு திறனாலும் விளங்கும் அறிவு உள்ளது. இரு திறனால் விளங்கும் அறிவு உள்ளது. இரு திறனால் விளங்கும் அறிவு உள்ளது. மூன்றாவது இரு திறனிலும் அழுந்தும் அறிவு உள்ளது. இரு திறனிலும் அழுந்தும் அறிவு உள்ளது. நாம் எப்படி பிரித்து கொண்டீர்கள்? எப்படி பிரித்திருக்கிறீர்கள்? இரு திறனிலும் அழுந்தும் அறிவு. இப்ப இரண்டு திறன் சத்து அசத்து. இப்ப தனித்தனியாக பார்ப்போம். இப்ப அசத்து என்று எடுத்துக்கொண்டால் அசத்தை அறியும் அறிவு. அசத்தை அறியும் அறிவு. அசத்தை அறியும் அறிவு என்றால் எதை குறிக்கிறது? அசத்து என்பது உலகத்தை, உலக பொருள்களை அறியும் அறிவு. பிறகு அசத்தால் விளங்கும் அறிவு. அசத்தால் விளங்கும் அறிவு. அது என்னது அசத்தால்? எது? கருவிகள். அசத்தாகிய கருவிகளால் விளங்கும் அறிவு. பிறகு மூன்றாவது, அசத்தின்கண் அசத்தினிடத்தில் அழுந்தும் அறிவு. அசத்தில் அழுந்தும் அறிவு, அதாவது உலக பொருள்களை அழுந்தி அனுபவிக்கின்ற அறிவு, இது அசத்து. எனவே இந்த மூன்றில் சேர்த்து சொன்னால் அசத்தாகிய உலகத்தை அசத்தாகிய கருவிகளால் அறிந்து அசத்தினிடத்தில் அழுந்தும் அறிவு என்று மூன்றையும் ஒரே வாக்கியமாக சொல்லலாம். அசத்தாகிய பொருள்களை அசத்தாகிய கருவிகளால் அறிந்து அந்த அசத்தின் அசத்தின்கள் அழுத்தி அடைகிற அறிவு. இதே போல சத்துக்கு நாம் கொள்ள வேண்டும். எழுந்து பார்க்கலாம். இதே போல சத்துக்கு இந்த மூன்றை எழுதுங்க, பேச சொல்லக்கூடாது, எல்லாம் ரகசியம். மூன்றாவது குடியை விரித்து எழுதுறது சத்து. சத்தாகிய சத்தாகிய சிவத்தை, சத்தாகிய சிவத்தை அறிகிற அறிவு. சத்தாகிய திருவருளார் அல்லது சத்தாகிய பதிஞானத்தால் அறிகிற அறிவு. பிற மூன்றாவது சத்தாகிய சிவத்திலே அழுந்துகிற அறிவு. எனவே இந்த மூன்றை இணைத்து பார்த்தால் சத்தாகிய சிவத்தை சத்தாகிய அவனது திருவருளால் அறிந்து அழுந்தி அனுபவிக்கின்ற அறிவு. இப்படி இவ்வளவு விரித்து சொல்லும்படியாக அந்த ஒரு சின்ன தொடரை அமைத்து இரு திறன் அறிவு உள்ளது, அவ்வளவுதான். இரு திறன் அறிவு உள்ளது, அதிலே இத்தனை மூன்று வகையான முறையிலே நம்ம விரித்து பொருள் கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே இதற்குள்ளே அடங்கிவிட்டதே இல்லை. வாழ்க்கை முழுவதுமே இதுதான் சூத்திரம். சூத்திரம் என்றால் இப்படிதான் இருக்கும். எத்தனை கருத்துக்களை சுருக்கமாக சொல்லுவது. எனவே இவ் இரண்டினையும் அறிவதாய், இரண்டினையும் அறிவதாய், அடுத்து உபதேசியாய். உபதேசியாய் என்றால் என்ன பொருள்? அறிவிக்க அறிவதா. உபதேசியா என்ற அறிவிக்க அறிவதா. ஆமா, உபதேசத்தை பெறுவதாய் தான் ஆன்மா. உபதேசத்தை பெறுவதாய் தான் அறிவிக்க அறிவதா. அறிவதா ஞானாசிரியர் அறிவிக்க அறிவதா, அறிவிக்க அறிவதாய், அதான் உபதேசியாய். பிறகு என்னக்கு அவ் அறிவு இரண்டாலும் உளதாய் அழுந்தி உளதாய் உள்ள அதுவே அவ் ஆன்மா. அடுத்தபடிங்க என்றால் இடையிலே சில சொற்கள் மறைந்திருப்பது, சில சொற்கள் மறைந்திருப்பது தொகை சொல். அந்த தொகை சொல்லை போது விரியுங்கால் பொருள் வேறுபாடு,
பொருள் வேறுபாடு விளக்கம் உணர்த்தால் உயிருக்கு தன்னியல்பு வேறு, தன்னியல்பு வேறு வேறு, தன்னியல்பு வேறு வேறு சமன் கூடும் சமயங்கள் எல்லாம் மறுக்கப்படுமாறு உணர்த்துதல்.
இப்படி இந்த துவைச்சொல்லை நாம் விரித்து பார்க்கிற போது ஆன்மாவினுடைய தன்னியல்பு விளங்குகிறது. இதுதான் ஆன்மாவினுடைய தன்னியல்பு. தன்னியல்பு என்றால் என்ன? உண்மை இயல்பு, சிறப்பு இயல்பு எல்லாம் உண்டு. இதுதான் ஆன்மாவினுடைய உண்மை இயல்பு. எது ஆன்மாவினுடைய உண்மை இயல்பு? ஆன்மாவினுடைய உண்மை இயல்பு என்ன? தன்னியல்பு. அறிவிக்க அறிவதாய், அழுந்தி அறிவதாய், அதுதான் ஆன்மா. அறிவிக்க அறியும் ஆன்மாவினுடைய தன்னியல்பு. அறிவிக்கத்தான் அறியும். அறியப்பட்ட பொருளிலே அழுந்தின். இதுதான் சைவ சித்தாந்தம் ஆன்மாவுக்கு கூறுகிற தன்னியல்பு. மற்ற சமயத்தார் வெவ்வேறு கூறுவார்கள் ஆன்மாவினுடைய தன்னியல்பை. அதையெல்லாம் இங்கே மறுத்து சொன்னார். அடுத்து இதனுடைய பொருளை விளக்குகிறார். படிங்க. மேற்கூறி போந்த சத்தையும் அசத்தையும் அறியும் தன்மைத்தாய் ஆன்மா. இந்த இரண்டையும் அறியக்கூடிய தன்மை உடையது. பிறகு அதான் உபதேசியாய், அறிவிக்க அறியும் தன்மைத்தாய்.
இவ்வாறு உள்ள பொருள் யாது?
நிலை பெற்ற அனுபவம். சதசத்து இரண்டாலா ஆன்மா என்றால் இவர் சத்து அசத்து இரண்டும் அல்லாத ஆன்மா. இந்த இது சொல்றாங்க திருவாசகத்துல இரண்டு மிலி தனிய நேர்க்கே, அது இந்த கருத்து தான் சொல்லுதுங்கிறாங்க. இரண்டும் இலி, எனவே அது வேறு இது வேறு. இது நினைத்தவர்கள் அது வேறு கருத்து. எனவே இது இரண்டு அல்லாத. பிறகு கிளை சில எனக்கென குறிப்புகள் வழக்கப்படி
கொடுக்கிறது.
அறிவதாய் இரண்டினையும் அறிவதாய் உடாய் இருக்கு, உபதேசியாய் உடாய் இருக்கு, உலகாய் மூன்று
இருக்கு.
தனித்தனியாக கூட்டிக் கொள்ள வேண்டும். முதல்ல இரண்டினையும் அறிவதாய்
முடிவாகிய அது என்னும்
சரி. மூன்று பொருளில் மயங்கிற்று. என்ன மயங்கிற்று? மறைந்து நின்றதா? மயங்குதல் என்ன பொருள்? மயங்குதல் என்றால் கலத்தல் என்ற பொருள். மாலை மயக்கியதுன்னா மாலை மயக்கம், இரவும் பகலும் கலக்கிற நேரம் அதான் மயங்குகிற நேரம். மயங்குகிற நேரம்னா இரட்டும் கலக்கிற நேரம், மயங்குதல்னா கலந்து. எனவே இந்த மூன்று பொருள்களும் இங்கே கலந்து நிற்கின்றன இந்த தொகையிலே.
அவர்கள் இரு திறனையும் அறியும் அறிவு என்னும் இரண்டாம் எட்டமை தொகை பொருள்களுக்கு இவ் இரண்டரையும் அறிவதாய் எனவும்
அது அவரை விரித்து காட்டுவதாக.
இரு திறனால் விளங்கிய அறிவு என்னும் மூன்றாம் எட்டமை தொகை பொருள்களுக்கு உபதேசியாய் எனவும் இரு திறனிலும் உள்ள அறிவு என்னும் ஏழாம் எட்டமை பொருட்களுக்கு நின்ற அறிவு இரண்டன்பாலும் உள்ளதாய் எனவும் உரைக்கப்பட்டது.
இதுல என்ன விளக்கப்பட்டிருக்க தெளிவாக இருக்கலையா? சரி,
இவ் இரண்டையும் அறிவதாயுள்ள அது என்பதனால் இரண்டும் இவ்வாறாயின் இவற்றை அறியும் பொருள் வேறு என்னை என்னும் கடாவுக்கு விடை கூறி
விடை கூறி
அவ் இருவர் மதங்களையும் அவற்றோடு ஒரு தன்மையான கோச்சமயங்களையும் வந்தவாறு.
அவ் இருவர் மதங்கள்னா எவை? சிவாத்திரித சைவர் அவர்கள் என்ன சொன்னார்கள்? சத்து அசத்தை அறியாது என்று சொன்னார். அசத்து சத்தை அசத்து சத்தை அறியும், சத்து அசத்தை அறியும் என்று சொன்னார்கள். அதை மறுத்து இந்த இரண்டை அறிவது மூன்றாவது. சத்து அசத்தை அறியாது, அசத்து சத்தை அறியாது, இவ் இரண்டையும் அறிவது மூன்றாவது பொருள் ஆன்மா என்றார்.
ஒரு தன்மையான
அந்த இரண்டு சமயத்தோடு ஒத்த கருத்து உடைய வேறு சமயங்களை இங்கே மறுக்க மறுத்தார்.
ஐக்கியவாத சைவ மதங்களையும் அவற்றோடு ஒரு தன்மையான கோச்சமயங்களையும் மறுத்தவாறு.
இங்கே உயிர் அறிவிக்க வேண்டாது, தானே அறியும். உயிர் தானே அறியும் என்ற கொள்கை உடையவர்கள் யாராரு? சமவாத சைவ அதாவது எல்லா சைவத்தினுடைய உட்பிரிவுகள் தான். சிவசமவாத சைவம் என்பது சிவசமவாத சைவம். சிவனோடு உயிர்கள் அறிவிலே ஒத்தவை, அறிவு நிலையிலே ஒத்தவை அவர்கள் கருத்துப்பாடு. எனவே உயிர் தானே அறியக்கூடிய தன்மை உடையது. ஆனால் கட்டுநிலையிலே இப்பொழுது அறிவிக்கத்தானே அறிகிறது என்று கேட்டால் அதற்கு அவர்கள் என்ன அமைதி கூறுகிறார்கள்? சமாதானம், இந்த ஆணவ மலம் அடைப்பினாலே உயிர் தானே அறிய மாட்டாமல் இந்த கருவிகளின் துணையோடு அறிகிறது என்று விடை கூறுகிறார். பிறகு இந்த முத்தி நிலையிலே இந்த ஆணவ மலம் நீங்கிவிட்டால் உயிர் தன்னுடைய தன்னியல்பை பெற்று உண்மை இயல்பை பெற்று சிவத்துக்கு சமமாக நிற்கும், சிவத்தை போல ஐந்துள்ளில் செய்யும், சிவருமான ஓய்வு முடிஞ்சுவிட்டு என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அது சமவாத செய்யும். அதே போல இன்னொருபடியாரு ஈஸ்வர அபிகாரம். அபிகாரம்னா விகாரம் இல்லாதவர். ஈஸ்வரன் இறைவன், எந்த விகாரமும் இல்லாமல் நிற்பவர் ஈஸ்வர அபிகாரம், விகாரம் இல்லாதவர். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இறைவன் ஒவ்வொரு உயிருக்கும் அறிவித்துக் கொண்டே இருக்கிறான் என்றால் அதனால் அவன் விகாரம் அடைய மாட்டானா? விகாரம் அடைவார். எனவே அது பொருந்தாது. இறைவன் உயிர்களுக்கு அறிவிப்பது இல்லை, அறிவிக்க வேண்டாம். உயிர்கள் தானே அறியக்கூடியவை என்று கூறுகிறவர்கள் ஈஸ்வர அதிகாரவாதிகள்.